மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக விருவாய்த்தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் விற்றிருந்து அருளினானே. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து புறப்பட்ட தேஜஸாக இருந்து அக்னிக்கும் வாயுவுக்கும் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டு கங்கையிலே இடப்பட்டு நாணல் காடான சரவண பொய்கையிலே தாமரை மலரிலே விற்றிருந்து அருளினான். எல்லோரும் எந்த ஒரு குமாரனானவன் தங்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்ப்பான் தீர்ப்பான் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த குமாரன் ஆறு முகம் கொண்டு 12 கரங்களை கொண்டு அவதரித்த உடனேயே பரம ஆனந்தர்களாக அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் விஷ்ணு பிரம்மா முதலிய அனைவரும் அந்த சரவண பொய்கைக்கு சென்று அவனை ஸ்தோத்திரம் செய்து சுற்றும் காவல் செய்வதைப் போலவே நின்று கொண்டிருந்தார்களாம். எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டு அவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்களாம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்தோத்திரம், குழந்தை பிறந்த பிறகும் ஸ்தோத்திரம். இவன் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது நீங்க கந்தபுராணத்துல பார்க்கலாம், அவனுக்கு அத்தனை விதமான ஸ்தோத்திரங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரம சந்தோஷமாக இறைவன் அங்கே ஆனந்த வடிவினனாக ஆறு முகங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான். உடனே பார்த்தார்களாம் அவர்களுக்கு பார்க்க பார்க்க அந்த ஆசையானது அடங்கவில்லையாம். இவனை பார்க்க பார்க்க இவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு மறு அரும் ஆறலாகும் மாதவ மூவிருவர் தாமும் என்று சொல்லும்படியாக அந்த ஆறு மாதர்களாக இருக்கப்பட்ட கார்த்திகை மாதர்களை அழைக்கின்றார்களாம். கார்த்திகை நட்சத்திர பெண்களை அழைக்கிறார் மகாவிஷ்ணு. ஏன்னு கேட்கும்போது தீர்த்திகை கங்கை தன்னில் திகழ் சரவணத்தில் வந்த மூர்த்திகை குளவியே போல் முதல் புரி ஆடல் நோக்கி ஆர்த்திகையுறாத உள்ளத்து அறிமுதல் அமரர் யாரும் கார்த்திகை தெரிவை மாறை விழித்து இவை கிளறுற்றார் என்று சொல்லும்படியாக அவர்களை பார்த்து ஆனந்த பரவசராக இருக்கப்பட்ட விஷ்ணு கார்த்திகை மாதர்களை அழைத்தாராம். மறுவரும் ஆறலாகும் மாதர் மூவிருவர் தாமும் நிறைதரு சரவணத்தின் நிமலனை அடைந்து போற்று என்று நீங்கள் அந்த முருகப்பெருமானை சென்று அடைந்து அவனை பால் கொடுத்து வளர்த்து குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு அனுப்புகிறார். இதுல ஒரு கருத்து பார்க்க வேண்டும். மகாவிஷ்ணுவுக்கு தெரியும், பிரம்மாதி தேவர்களுக்கு தெரியும், இந்த முருகப்பெருமான் தான் தங்களை எல்லாம் காக்க போகிறான், அதற்காகத்தான் அவதாரம் செய்திருக்கிறான், தோன்றியிருக்கிறான் என்பது தெரியும். உலகங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் இப்படி குழந்தை மாதிரி வரும் பொழுது இவர்களையும் அந்த மாயையானது சூழுகின்றது. அந்த இதுக்கு மாயை என்று கூட சொல்ல முடியாது. அளவிறந்த ஞானத்தின் காரணத்தினாலே அல்லது பக்தியின் காரணத்தினாலே இவர்களுக்கு அறியாமை வருகிறது. அதாவது நம்ம வீட்டில் என்னன்னா நீங்க உதாரணம் சாதாரணமா பார்க்கலாம், வயசான அம்மா இருப்பாங்க 70 வயசு 80 வயசு, அவருக்கு ஒரு பிள்ளை 50 வயசுல கூட இருக்கலாம், இல்ல 45 வயசு 50 வயசுல ஏதாவது குழந்தை இருக்கும். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுவா, என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாப்பிட கூட தெரியாது, வேலை விலைக்கு ஒழுங்கா சாப்பிட்றானா கேட்கும் போது இன்னும் பழைய காலத்து ஆளுகள்லாம் எனக்கு வேலை விலைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சியா சாப்பிட்டியா, பையனுக்கு பையன் அதாவது பேரம் பிறந்து பேரனுக்கு கூட கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா அந்த அம்மாவுக்கு காரணம் என்னன்னா அளவு மீறிந்த அந்த ஆசையின் காரணத்தினாலே பாசத்தின் காரணத்தினாலே அறிவை அந்த பாசமானது மறைக்கிறது. இங்கே அதே போலத்தான் இவர்களுடைய அறிவை இந்த பக்தியானது தோன்றியிருக்கின்றான் என்கின்ற ஆனந்த பரவசத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அது மறைத்தது. இவன் எல்லா உலகங்களுக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடியவன், ஆனா இவனை காப்பாத்துறதுக்கு இவனுக்கு பால் கொடுக்கிறதுக்கு பெண்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா ஆறு பேர் ஆறு முகம் இருக்கிற காரணத்தினால ஆறு பெண்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த நட்சத்திர கூட்டங்களாக ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் கார்த்திகை என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூட்டங்கள், அது ஒரு நட்சத்திரம் மட்டுமே கிடையாது. இந்த ஒரு ஆறு நட்சத்திர கூட்டமாக இருக்கின்ற கார்த்திகை பெண்களை அழைத்து இவனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று திருமால் சொன்னாராம். உடனே அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். வரும் பொழுது வந்து இவனிடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் இருக்கின்ற சரவண பொய்கைக்கு வந்தார்கள். பரம ஆனந்தமாக குழந்தைய பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு. என்னைக்குமே ஆனந்தம் குறையாத விஷயம் எதுன்னா நம்முடைய குழந்தை அதான் அடிக்கோடிட வேண்டும். இன்னொருத்தருக்குள்ளே இருந்தாலும் அது கண்ணன் மாதிரி இருந்தாலும் சரி, முருகன் மாதிரி இருந்தாலும் சரி, வைத்த பத்திட்டு வரும் நமக்கு. இந்த பாரு எப்படி இருக்குதுன்னு, என் பிள்ளை இப்படி வெத்த காட்சியா இருக்கு, அது பாரு கொழு குழுன்னு இருக்குது, என்னத்தை தான் கொடுக்குறாளோ, ஊர் வயல் அடி என்னென்னவோ பேசுவோம். இப்ப நம்ம குழந்தையா எப்படி இருந்தால், காக்கைக்குன்னு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சு. நம்முடைய குழந்தை முகமதியாக இருக்கக்கூடிய சந்திரன், கடல், அமைதியான கடல், ஆனை, இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தைகள்னா ஆனந்தம் வரும். இப்போ முதல்ல சொன்ன நம்முடைய குழந்தைகள்னா ஆனந்தம் வரும்னு. இப்ப முருகப்பெருமான் தோன்றும் பொழுது இவர்களுக்கு அவரவர்களுடைய குழந்தைகள் போலே பாவம் ஏற்படுகிறது. ஆனந்தத்திலே நின்று சரவணத்தின் நிமலனை அடைந்து போற்றி, உருணர்கள் தமக்கு வேண்டிற்று உதவுவோன் ஆதலாலே, ரொம்ப அழகா கச்சியப்பவன் இவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், போய் நின்று கொண்டு வணங்குகிறார்களாம், அவனை துதிக்கிறார்கள். நம்ம போய் இறைவனிடத்துல கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம கேட்டு சீட்டு எழுதி போட்டு மரத்துல தொங்க விட்டு என்னென்னமோ பண்ணாதான் பகவானுக்கு காது கேட்கும்னு, அதெல்லாம் கிடையாது. பகவான் காதில்லாமலே கேட்கக்கூடியவன், கண்ணில்லாமலே பார்க்கக்கூடியவன், அவன் எல்லாவற்றிலே நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடியவன். நம்முடைய தன்மை அவனுக்கு நன்றாகவே தெரியும். நம்ம போய் வேஷம் போட வேண்டிய அவசியமே கிடையாது தேவனுடைய சன்னிதானத்துல. ஏன்னா எங்கும் இருக்கக்கூடியவன் நம்மை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டிருக்கிறான். இதுல ஒரு அழகான வார்த்தை உண்டு. இந்த திருவாசகம் ஒரு அந்த உரையோடு பாடலும் கேட்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். திருச்சதகம் வரும் பொழுது அதுல ஒரு வார்த்தையை மாணிக்க வாசகர் எடுக்கிறார். இங்க இருக்கிற தலைவன், இந்த உலகத்துல இருக்கிற தலைவன் எல்லாம் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அதை முதல்ல முன்னுரை கொடுக்கும் பொழுது இந்த அழகான கருத்தை தெரிவிக்கிறார்கள். சீடி யாராவது வாங்குறாங்க, வாங்கி கேட்டு பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கிறது. இப்ப அவர் சொல்லுவார், இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தொண்டர்களை பத்தி தெரியாது. எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர், நீங்க போய் வேணா யாராவது ஒரு பெரிய கட்சி தலைவர் இவர் அவரிடத்துல போய் கேட்டா எத்தனை பேர் தெரியும், 100 பேர் 200 பேர், அதுக்கு மேல யாரையும் தெரியாது. ஆனா தொண்டர்களுக்கு அந்த கட்சியினுடைய அல்லது ஒரு நடிகருடைய தலைவன் யார தனக்கு தலைவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் ஓசரம் என்ன, வெயிட் என்ன, அவருக்கு என்ன சாப்பிடுவார், என்ன பிடிக்கும், என்ன நிறம், என்ன சைஸ், எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, எல்லாம் தெரியும். ஆனால் தொண்டரை பத்தி தலைவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. இது உலக வழக்கு. இறைவனை தலைவன் என்று சொல்வதற்கு மாணிக்க வாசகர் நினைக்கிறார். மாணிக்க வாசகர் நினைக்கிற சமயத்துல அவர் தலைவன் சொல்லிட்டா, அந்த தலைவனையும் இந்த தலைவனையும் ரெண்டு பேரையும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டா என்ன ஆகும்? அதனால அவர் பார்த்தார், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா, அதிகஜாந்தரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆடும் ஆணையும் மாதிரி ரெண்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற மாதிரி அதிகஜாந்தரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அது மாதிரி நம்ம சொல்லுவோமே, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அது மாதிரி ஒரு வித்தியாசத்தை ஒரு 3 சொற்களை போட்டு ஒரு வார்த்தையில போடுகின்றார். நீ தலைவன், எப்பேற்பட்ட தலைவன், நீ தலைவன் நான் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உலகத்தில இருக்கக்கூடிய தலைவர்களையும் உன்னையும் என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா நினைச்சிருவாங்க. இந்த பசங்களுக்கோ கீழ இருக்கிற தொண்டர்களை பத்தியே ஒன்னும் தெரியாது, அதை பத்தி கவலையும் கிடையாது. ஆனா நீ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படியே வித்தியாசமா அத மாறுபட்டு இருக்கிற. எப்படி, உனக்கு அடியவர்களை பற்றி நன்றாகவே தெரியும். உள்ளுமார் உள்கிற்றெல்லாம் அறிய அறியக்கூடியவன், எல்லாருக்கும் நல்லா உள்ளே இருந்து தெரிந்து கொள்ளக்கூடியவன் நீ. எங்களுக்கு தான் உன்ன பத்தி தெரியாது. அதனால சொன்னார், தன்மை பிறரால் அறியாத தலைவான்னு போட்டார். யாராலையும் அவனுடைய தன்மை என்று அறிய முடியாத தலைவனாக இருக்கிறான். அவனை பத்தி எங்களுக்கு தெரியாது, எப்படி இருப்பான், எங்க இருப்பான், என்ன தன்மையிலே இருப்பான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்களா நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவன் இப்படித்தான். ஆனா எங்களை பற்றி எல்லாம் நன்றாக தெரிந்தவன், எங்களை விட நன்றாக தெரிந்தவன் யாரு, இறைவன். இப்ப இறைவனிடத்துல போய் நம்ம இது கொடு அது கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு தெரியும், நமக்கு என்ன தேவைன்னு தெரியும், எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதர்கள் வந்து நிற்கும் பொழுது இறைவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன், அவன் தன்னை பிறரால் அறியாத தலைவன், அவனிடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் கேட்கல, வந்து நிற்கிறார்கள். நிமலனை நிறை தரு சரவணத்தின் நிமலனை அடைந்து போற்றி, அவ்வளவுதான். போற்றி நிற்கும் பொழுது ரொம்ப அழகான அடுத்த வார்த்தையை அமைக்கிறார் கச்சியப்ப முனிவர், உருணர்கள் தமக்கு வேண்டிற்று உதவுவோன் ஆதலாலே. இவன் எப்பேற்பட்டவன், யார் இவனை அடிபணிகிறார்களோ அவர்களுக்கு என்ன என்ன தேவையோ, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டு என்னை பணி கொண்டாய் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். வேண்டத்தக்கது அறிவோயினி, இன்னொரு வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை. பால் நினைந்தூட்டும் தாயினும் சலப்பறிந்து. இறைவனை பத்தி சொல்லும்போது சொல்வார், அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னு. அதனால இவர் என்ன பண்ணாராம், உறுநர்கள் தமக்கு வேண்டிற்று உதவுவோன், வேண்டுமடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று பாடுவார் அருணகிரிநாதர். ரொம்ப அழகான வார்த்தை, வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில். அதே மாதிரி இன்னொரு சொல்ல, வேண்ட விரோது தவு பெருமாள், போதும் போதும்னு நம்ம சொன்னா கூட அதுக்கு மேலே கொடுக்கக்கூடியவன் வேண்ட விராது தவு பெருமாளே என்று பாடுவார். அப்படி அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாள் என்று பாடுவார். அருணகிரிநாதர் இறைவனை பற்றி போற்றியது அது ஒரு தனி புராணம், அது அதை பத்தியே நம்ம எடுத்துக்கொண்டு சொல்லலாம். இப்ப அது அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன என்று அதையெல்லாம் தருவித்தருள் பெருமாளாக இருக்கின்ற காரணத்தினாலே, அப்படி உதவுவோன் ஆதலாலே அறுமுக ஒருவன், ஆறுமுகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் வேறாய் அருசிறார் உருவம் கொண்டான். ரொம்ப அழகான வார்த்தையை போட்டார். அந்த கருத்தை அந்த இடத்துல கச்சியப் பொம்மையவர் வைக்கிறார். நம்ம போய் பகவான் இடத்துல கேட்கவே வேண்டாம், நின்னாலே போதும். அவனுக்கு தெரியும், நிக்க கூட வேண்டாம், அவனுக்கு தெரியும் என்ன வேண்டும் என்று. உருணர்கள்னா என்ன, அவனுடைய பக்தர்கள்னு சொல்லலாம், அவனை நாடியவர்கள். நாடி தேடி தொடுபார் பால் நாத்தாக திரிவேனோம் மாடர் கூடற்பதி ஞான வாழ்வை சேரத்தருள்வாய. நாடி தேடி தொழுவார்னா அவனை நாடி தேடி தொழ வேண்டும், தொழுவதற்கே அவனை என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும், அவனுடைய அருளாலே அவனை வணங்க வேண்டும், அவனை தேடி சென்று வணங்க வேண்டும். எங்கே தேடணும், எங்கே இருக்கிறான் என்று தேடுவோம், கண்டுபிடித்துக் கொள்ளுகிறோம். முதலே நம்ம பார்த்த மாதிரி அவன் உள்ளே இருக்கிறான் என்று நாம் பார்த்துக் கொள்ளுகிறோம். இப்போ அவனுக்கு தெரிந்த காரணத்தினாலே ஒரு ஆறு முகத்தோடு ஒரு உருவமாக இருந்தவன் ஒரு திரு முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஆறு உருவங்களோடு இங்கே வந்தான். அருசிறார் உருவம் கொண்டான், அவர்கள் கேட்கவே இல்லை. ஆஹா, அவர்கள் கட்டப்பட்டு நாங்க எப்படி இது பண்றது. எல்லாருக்கும் என்ன வரும்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு பொறாமை வரும். என்ன பொறாமை, அவளுக்கு மட்டுமா, முதல்ல நானா. எல்லாருக்குமே இறைவன் வந்து சரி வரிசையில நில்லுங்க, ஒவ்வொருத்தரா வந்து பால் கொடுங்கள், எங்களை வளருங்கள்னு சொன்னா, ஏன் அவன் முதல்ல நான் முதல்ல இருக்கக்கூடாதா அப்படின்னு பத்தஞ்சு பேருக்கு பொறாம வரும், மனத்திலே வருத்தம் வரும். இது யாருக்குமே இந்த பிரச்சனை வேண்டாம், எல்லாருக்குமே நான் இறை இந்த குழந்தையாக இருக்கிறேன் என்று ஆறு சிறுவர்களுடைய உருவம் கொண்டு அவர்களிடத்தே சென்றானாம். வாரி அணைத்துக் கொண்டு அவனுக்கு தன்னுடைய பாலை கொடுக்கிறார்கள். விளையாடுகின்றான் முருகப்பெருமான், ஆறு குழந்தைகளினுடைய உருவத்தோடு அங்கே விளையாடி கொண்டிருக்கிறானாம். அதை ஏராளமான பாடல்கள்ல கச்சியப்பெரும் பாடுவார். அப்படியே ஒரு இடத்துல ஒரு குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது, இன்னொரு குழந்தை அப்பதான் பட்டக்குன்னு ஏதோ அந்த தூக்கத்துல இருந்து எழுந்து ஒரு ஏதோ வார்த்தைகளை, நமக்கு எல்லாம் அப்ப புரியாது, ஏதோ ஒரு வார்த்தையை அது சொல்லுவாங்க ஏதோ சொல்லும், அது மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று தாயினிடத்திலே பாலை குடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்னு பார்த்தா அப்பதான் ஆனந்தமா சிரிக்கிறதா, பல்லு இல்லாத பொக்கை சிரிப்போடு இருக்கிறது. இன்னொன்னு என்னடான்னா, அப்பொழுதுதான் ஆடல் பயின்று கொண்டிருக்கிறது, அப்பதான் விளையாட நினைக்கிறது. இப்படி இன்னொன்னு அழுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறான். துயிலவோர் உருவம் துஞ்சி துண்ணன எழுந்து மென்சல் பயிலவோர் உருவன் யாய் தன் பயோதரம் பவள வாய் வைத்து அயிலவோர் உருவம் நக்கு ஆங்கு அமரவோர் உருவம். நக்குதல்னா சிரித்தல் அர்த்தம். அதனால்தான் சிவபெருமானுக்கு நக்கன் என்ற நக்னன் அப்படின்னா ஆடை இல்லாதவன் ஒரு பொருள் என்று சிரித்து புறம் எரித்த காரணத்தினால நக்கன் அர்த்தம். நக்காங்கு அமரவோர் உருவம் ஆடல் இயலவோர் உருவம் வாழா இறங்கவோர் உருவம் செய்தான் என்று ஓர் உரு தவள மெல்ல ஓர் உரு தளர்ந்து செல்ல ஓர் உரு நிற்றல் செல்லா தொய்யென எழுந்து வீழ ஓர் உரு இருக்க பொய்கை ஓரொரு உழைக்கிச் சூழ ஓர் உரு தாய் கண் வைக ஒருவனே புரிதலுற்றான் என்று ஏராளமான விஷயங்களை அப்படியே என்ன அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். இது மாதிரி யாருமே பார்க்க முடியாது. அந்த மாயையின் காரணத்தினாலே இறைவனே இறைவன் ஒருவனாக இருக்கிறான். நம்ம பார்த்தோம், பரஞ்சோதியாக பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக ஒரு மேனியாக வந்தது. இறைவன் ஒரு ஆதாரமாக எல்லாவற்றிற்கும் காரணபூதமான ஒரு பொருளாக இருக்கிறான். தன்னுடைய மாயையின் காரணத்தினாலே தன் கரண போக புவனங்களை கொடுக்கிறான். அவன் தான் தன்னிடத்திலே இருந்து இந்த உலகத்தை படைக்க வைக்கிறான். எல்லாமாக அவனே ஆகிறான், இந்த பிரபஞ்சமாக அவன் வளருகிறான். இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லுவதுதான் ஒரு முருகனாக இருந்தவன் ஆறு முருகமாக ஆறு உருவமாக ஆகிறான் என்று. ஒரு இடத்துல அந்த குழந்தைகள் இந்த ஏராளமானது இந்த பிள்ளைத்தமிழ் என்று சொல்லும்படியாக நம்ம பிறகும் பார்க்க போகிறோம், இதற்காக கொஞ்ச நேரம் ஒதுக்க போகிறோம். இங்கே கச்சியப்ப முனிவர் இந்த ஆறு குழந்தைகளை வைத்து ஒரு சிறிய பிள்ளைத்தமிழே பாடிவிட்டார். முருகப்பெருமானுக்கு மேல இருக்கிற அளவற்ற ஆசையின் காரணத்தினாலே தன்னுடைய பக்தி மீது ஒரு ஏராளமாக பாடுகிறார். ஒரு குழந்தை என்ன செய்கிறதுனா அப்படியே அந்த சரவண பொய்கையை கலக்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு குழந்தை அப்பதான் எழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து அப்படி நடக்கிறதாம். இன்னொரு குழந்தை என்ன செய்கிறது, அம்மாவினிடத்திலே அப்படியே இருந்து விளையாடி கொண்டு அம்மாவினிடத்திலே கண் துயிலுவதற்காக அப்படியே கண்ணு கிறங்கி போய் நிற்கிறது. இன்னொரு குழந்தை தவழ்ந்து கொண்டு செல்லிருக்கிறது. இன்னொரு குழந்தை தவழக்கூடிய குழந்தையை போய் இன்னொரு குழந்தை போய் முட்டுகிறதாம், அது கீழே விழுகிறது, விழுந்த உடனே அது அடித்துக் கொள்ளுகிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்துக் கொள்ளுகின்றார்கள். இந்த ஆறு தாய்மார்கள் வெளியில இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கும் ஆனந்தம் புரிபடல. இப்போ ஒரு கடவுள், இப்ப பார்த்தா ஆறு கடவுளும் இங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாவே குழந்தைகள் விளையாட்டுன்னு சொன்னா பரம சந்தோஷமா இருக்கும் விளையாடுற வரைக்கும். அது ஏதாவது அழ ஆரம்பிச்சதோ ஒண்ணுமே புரியாது, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன எதுக்காக என்ன அதுக்கு பேசவும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, பசிக்குதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்போ ஆனந்தமாக குழந்தைகள் இருக்குன்னா எல்லாரும் சும்மா நீங்க பஸ்ல போவீங்க இல்ல ட்ரெயின்ல போவீங்க, குழந்தையோட கை குழந்தையோட இருக்கிறீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கை குழந்தையோட இருக்கிறாங்க உட்காருங்க அப்படி. இது வரைக்கும் ஏதோ நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் மாறலாம். ஏன்னா வயசானவங்க வந்தா கூட உட்கார்றதுக்கு இடம் விடக்கூடிய ஒரு மனசு கூட குறுகி கொண்டே வருகிறது. இருக்கட்டும், இப்ப அந்த குழந்தை இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் பார்த்து கை சுட்டுவது என்ன, அவங்க வாயில என்னென்னமோ இவங்க சொல்லுவாங்க, அவங்கவுங்க பேச முயற்சிப்பார்கள், விளையாடுவார்கள், தலையாட்டுவாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை இடத்துல விளையாட நினைப்பார்கள். ஏன், குழந்தை தான் நம்ம இடத்துல எதுவுமே எதிர்பார்க்காது, அதன் இடத்துல நீங்க ஆனந்தமா விளையாடலாம். குழந்தை வந்து ஏன்ட்ட வரியா, நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்காது, என்ன கொடுக்க போற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல ஆனந்தமாக ஒன்னே ஒண்ணுதான், அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தா போதும். அந்த சந்தோஷமான ஆனந்த வடிவான அந்த குழந்தை இருக்கிறதே அதே போலத்தான் இறைவனும் கூட. பால முருகனாக பால தண்டாயுத பாணியாக இறைவனை குழந்தையாக நாம் ஏன் நினைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் குழந்தையின் இடத்துல சில விஷயங்கள் ஆகாது. என்ன, குழந்தையின் இடத்துல அச்சப்பட தேவையில்லை, அச்சப்பட்டா குழந்தையின் இடத்துல அன்பு செலுத்த முடியாது. என்ன அச்சம், அத பயம். சில குழந்தைகள் என்ன பண்ணும், பக்கத்துல போனா நறுக்குன்னு கடிச்சு வச்சிடும், ரொம்ப கஷ்டம். சில பேர் இடத்துல போறதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும், அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்னா என்னத்தையாவது மூக்க கடிக்கும், என்னத்தையாவது காதை கடிக்கும், ரொம்ப கஷ்டம். அவங்க பக்கத்துல ஆஹா ரொம்ப சமத்து, ரொம்ப சமத்து, இவருக்கு அந்த வலி தாங்க முடியாது, கொண்டு போய் முதல்ல குழந்தை இறக்கி விட்டுட்டு தான் வழி பார்ப்பார். இப்ப குழந்தையின் இடத்துல போகணும்னு சொன்னா அச்சப்பட்டு அது என்ன பண்ணுமோ தெரியாதோ, இது என்ன பண்ணுவோம், நம்ம மேனேஜர் இல்ல நமக்கு மேல இருக்கக்கூடியவர் யாரோ அவர் வீட்டுக்கு போவோம், அங்கே ஒரு குழந்தை ஏதாவது பேரன் பேத்தி இல்ல பையன் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா ஒரு தாட்சண்யத்துக்காக அவருக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த குழந்தையை எடுத்துக்குவோம். இந்த குழந்தையை எடுத்துக்கிட்ட அதுட்ட நம்ம படுற பாடு இருக்கிறதே ஏண்டா இப்படி பண்ணோம்னு போதும் போதும் ஆயிடும். இப்போ குழந்தையின் இடத்துல இது மாதிரி அச்சப்பட்டு இது என்ன பண்ணிடுமோ அப்படின்னு நினைச்சோம்னா குழந்தை இடத்துல அன்பு செலுத்த முடியாது, ஒரு விஷயம். ரெண்டாவது, அருவருப்பு இருந்தாலும் கஷ்டம். என்னன்னு கேட்டா குழந்தை மேல வச்சுக்கிட்ட உடனே, இது அம்மா அப்பாட்ட இருக்கும் போது சில குழந்தைகள் சுவிச்சா போகவே போகாது, எவனா தூக்கினான் சொன்னா நேர சாயின்னு மேல அடிக்கும். இவன் ஐயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படியும் பேச முடியாது அப்படியும் பேச முடியாது, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த குழந்தைகள் என்ன பண்ணுன்னா அதுக்கு என்ன தெரியும், பாவம் எச்ச பண்ணும் என்னவோ பண்ணும், நமக்கு தான் அது சங்கடமா இருக்கும். இது மாதிரி அருவருப்பு இப்படி பண்ணிடுமோ அப்படி பண்ணிடுமோ அப்படின்னு குழந்தைகளின் இடத்துல அச்சம் இருந்தாலும் சரி, அருவருப்பு இருந்தாலும் சரி, அதே போல எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, குழந்தைகளின் இடத்துல அன்பு வராது. குழந்தைகள் அப்படிப்பட்டது கிடையாது. எதிர்பார்ப்பு என்ன, இப்ப குழந்தை இடத்துல யாராவது ஒரு பெரியவரை பார்க்க போறோம், இவருக்கு இது கொடுத்தா அவர் ஏதாவது கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதனாலதான் பார்க்கவே போறோம், இல்லைன்னா யார் பார்க்க போறா, நமக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இதையாவது ஒன்றை எதிர்பார்க்கிறோம். குழந்தைகள் இடத்துல என்ன எதிர்பார்க்க முடியும், ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. என்ன கொடுக்க முடியும் குழந்தைகளால, எதுவுமே குழந்தையால கொடுக்க முடியாது. குழந்தை ஆனந்தமா அனுபவிக்கணும், குழந்தையை அப்படியே அனுபவிக்கணும், அவ்வளவுதான். இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறது மனதில் நினைத்து பாருங்கள். அச்சம் இருந்தாலும் சரி, அருவருப்பு இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, குழந்தைகளின் இடத்திலே நாம் அன்பு செலுத்த முடியாது, நம்மால அதை அனுபவிக்கவும் முடியாது. இதே மாதிரி தான் இறைவன் என்கின்ற குழந்தையும் கூட. அதனால தான் அவனை குழந்தையாக நாம் பாவிக்கிறோம். இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இறைவனுடைய சுரூபம் என்று நினைக்கிறோம். ஏன் அந்த இடத்துல போய் நம்ம அச்சப்பட்டோம்னா அந்த இடத்துல கொஞ்ச முடியாது, அருவறுப்பு பட்டாலும் கொஞ்ச முடியாது, என்ன எதிர்பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்னும் குழந்தை நமக்கு கொடுக்க போறது வேணா ஒரு உதை கொடுக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. குழந்தைகளின் இடத்துல நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. இந்த மூன்றும் இல்லாதபடியாக இறைவனிடத்திலே செல்ல வேண்டும். இறைவனிடத்திலே அச்சப்பட்டு இது ஏதாவது பண்ணிடுமோ, சாமி கண்ண குத்திடுமோ, இதெல்லாம் வந்து பக்தி கிடையாது, பயம். பயம் வந்து அப்புறமா பக்தி ஆகணும். ஐயோ என்ன பண்ணிடும், சொன்ன பாரு இப்படி பண்ணலன்னா சாமி வந்து கண்ணை குத்திடும், சாமி இப்படி பண்ணிடும், ஒன்னும் சாமி எல்லாம் ஒன்னும் பண்ணாது. அவரவர்கள் செய்யக்கூடிய கர்ம வினைக்கு தகுந்தபடியாக அவரவர்கள் அனுபவிப்பார்களே தவிர, கண்டிப்பாக கடவுள் எதுவும் தீங்கு யாருக்கும் செய்வதே கிடையாது. நம்ம பயப்பட்டு போய் இல்ல சார் இவனுக்கு பண்ணலன்னா இப்படி பண்ண ரத்தம் செத்துருவான் பார், இப்படி ஆயிடும் பார், அப்படி ஆயிடும் பார். கடவுள் எந்த கடவுளும் ஒன்னும் பண்றது கிடையாது. ஏன் கருணையே வடிவானது கடவுள். அது காளியாக இருந்தாலும் சரி, பத்ர வீரபத்ரராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர் கோப உருவத்தோடு இருக்கலாம், ஆனால் கருணை கொடுப்பதற்காகத்தான் அந்த உருவத்தையும் கூட அவர்கள் கடவுளாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பயப்பட்டு ஒரு கடவுள் இடத்துல போகணும், இவர் ஏதாவது நம்ம பண்ணலேன்னா, நான் அவருக்கு தேங்காய் உடைக்கலேன்னா, நான் அவருக்கு அர்ச்சனை பண்ணலேன்னா, நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணலேன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துடுவார்னு சொன்னா அந்த இடத்துல பக்தியே கிடையாது, அது ஒரு வியாபாரம் தான் இருக்கும். அதே மாதிரி தான் அருவறுப்பு வைத்துக் கொண்டு கடவுளின் இடத்திலே போகவே முடியாது. என்ன அருவறுப்பு? ஆயிரத்தெட்டு இருக்கும். தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் கடவுள் ரொம்ப அற்புதமான மூர்த்தங்கள் இருக்கும். மூர்த்தி சிறப்புக்கு தமிழ்நாடு, தீர்த்த சிறப்புக்கு வடநாடு. வடநாட்டுல போனா அங்கெங்க குத்துக்கல்ல மாதிரி சின்ன சின்னதா தான் வைத்திருப்பார்கள். இதுதான் கடவுள்பான், ஒண்ணுமே இருக்காது, இதுதான் கடவுள்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இதுதானா, இதுக்காக போய் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இந்த சாமியை பார்க்கவா, இது என்னது இப்படி இருக்கு. இந்த அருவறுப்பு பிரயோஜனப்படவே படாது. மூர்த்தம் என்றால் மூர்த்தம், பிண்டி என்றெல்லாம் இங்க சொல்லுவார்கள். சின்ன சின்ன கல்லாக மூன்று கல்கள் இருக்கும், இதுதான் துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு வைஷ்ணவி தேவியில சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு இடத்துலயும் இது மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை, சாதாரணமான கல் மாதிரி தான் இருக்கு, சின்ன நம்ம குத்த வச்ச கல்ல மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல அருவறுப்பு கொண்டு பிரயோஜனம் இல்லை, அது இறைவன் அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு உருவம், ஒரு அடையாளம், நம்ம முதலே பார்த்த மாதிரி லிங்காகாரமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அற்புதமா இருக்கும், பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கும். அந்த ஒரு முருகனை பார்க்கறோம்னு சொன்னா அடேடேடே ஒண்ணு இல்லை, திருப்பரங்குன்றத்துக்கு போயிருப்பீங்க, பழனிக்கு போயிருப்பீங்க, இதெல்லாம் என்ன பிரசித்தியான தலங்களுக்கு பெரும்பாலும் எல்லாரும் போவாங்க. போனீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல நிஜமாவே இப்பதான் கல்யாணமான ஒரு மாப்பிள்ளை எப்படி இருப்பார், அது மாதிரி சப்பி சீக்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி அந்த புடைப்பு சிற்பமாக இருக்கப்பட்ட முருகப்பெருமானை பார்த்தா மாப்பிள்ளைன்னா அவர் தான் மாப்பிள்ளை. அந்த சிரிப்பு என்ன, சின்னஞ்சிறிய வாய், அந்த பவள வாய், அந்த அதுல இருக்கக்கூடிய சிரிப்பு என்ன, கண்ணிலே மிளிரக்கூடிய ஒளி என்ன, ரொம்ப அற்புதமாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். இப்ப இதுக்கு மூர்த்தி சிறப்புகள் இங்க உண்டு. அந்த பக்கம் போன பொழுது என்னடா அது இப்படி இருக்கிறது என்று அருவறுப்பு கொண்டோம் என்றால் பிரயோஜனப்படாது. அதே போல தான் பக்தியிலே, கடவுளே நீ எனக்கு வந்து 100,000 ரூபாய் கொடு, நான் உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன். 10 தேங்காய் என்ன, 100,000 ரூபாய்க்கும் 10 தேங்காய்க்கும் என்ன உண்டு, எத்தனை பெர்சன்டேஜ் ஏதாவது கமிஷன் உண்டா, ஏதாவது உண்டா, என்ன பண்ணானா. இதே மாதிரி தான் சின்ன பசங்களை பத்தி ஒரு இதுல சின்ன வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள். ஒருத்தன் என்ன பண்ணா, எனக்கு காசே இல்ல கடவுளே, ஏதாவது காசு கூட அப்படின்ட்டு இதை யாரோ கேட்டுட்டு இருந்தாராம். அவன் கேட்டான், ஒரு 100 ரூபா விடு, 100 ரூபா கொடுத்தா உனக்கு 50 ரூபா கொடுக்குறேன், என்ன இருக்கோ உனக்கு 50%, உனக்கு 50 எனக்கு 50, பாதி பாதி, உனக்கு என்ன எனக்கு கிடைக்குதோ கிடைக்குதுன்ட்டு. பாவன் யாரோ பார்த்தான், அடடே ஏதோ இவன் இது பண்றான், கடவுளிடத்துல அவன் இது கேட்டுக்கிட்டு இருக்கான், அதனால அவன் என்ன பண்ண வேண்டாம், கடவுள் நம்பிக்கையை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் வர்ற வழியா பார்த்து ஒரு 100 ரூபா நோட்டை போட்டுட்டு அவர் அந்த பக்கம் போய் நின்றுட்டார். இவன் பார்த்தான், ஆஹா கடவுளே பாத்தியா எவ்வளவு சக்தி உனக்கு, 100 ரூபா நோட்டு இருக்கிறது பாரு எனக்கு கிடைச்சது பாருன்னு. இவர் நினைச்சார் அந்த 50 ரூபாய் உண்டியல்ல போடுவான்னு. அவன் சொன்னா அதுக்கு அடுத்தது, கடவுளே என்ன புத்திசாலி பாத்தியா நீ, உனக்கு 50 எனக்கு 50 சொன்னேன், இந்த 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு 700 ரூபாயை கொடுத்துருக்கிறிய, 200 ரூபாயை கொடுத்துருந்தா நான் போட்டிருப்பேன்ல, நீ ஏன் உன் காசை எடுத்துக்கிட்டிய, பரவாயில்ல அதனால இது ஏன் காசு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இவர் என்னடா அது இப்படின்ட்டு நம்ம உச்சாலத்தனத்தெல்லாம் இறைவனிடத்திலே காட்ட நாம் நினைக்கிறோம், எல்லாம் வியாபாரம் என்று நினைக்கிறோம். இது கொடுத்தா அவன் அது கொடுப்பான் என்று எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் அது பக்தி ஆகாது, அது வியாபாரமாகும். அப்ப இறைவனிடத்திலே பக்தி செலுத்த முடியாது. இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றது மாதிரி தான், இங்க 6 சிறுவர்களாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஆடிக்கொண்டிருக்கிறது, ஒரு குழந்தை ஆடுகிறது, அந்த குழந்தை ஆடுறத பார்த்து இன்னொன்னு அப்படியே சப்பானி கொட்டி கொண்டு கை தட்டி அதற்காக தாளம் போடுகிறதா இன்னொரு குழந்தை, இன்னொரு குழந்தை நீ ஆடுறியா நான் பாடுகிறேன் பார் என்று இன்னொரு குழந்தை பாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆடியன்ஸ் வேண்டாமா, இந்த குழந்தைகள் ஆடுவதை பாடுவதை தாளம் போடுவதை கேட்டு இன்னொரு குழந்தை என்ன செய்கிறது, சரி நான் உட்கார்ந்து பார்க்கிறேன்னு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்க இன்னொரு அங்கே ரெண்டு குழந்தைகள் என்ன பண்ணுங்கிறதா, ஒன்னு ஓடுகிறது, இன்னொன்று அதை பிடிக்கிறது, இன்னொன்று ஒளிந்து கொள்ளுகிறதா. இப்படி எல்லாமாக இறைவனே இருக்கின்றான் என்று ஓடவோர் உருவம், ஓர்பால் ஒழிக்குவோர் உருவம், யாண்டும் தேடுவோர் உருவமாக சிவன் மகன் புரிதலுற்றான் என்று புரிதலுற்றான். ஆடல் புரிதலுற்றான் கூட இவர் சொல்லல, புரிதலுற்றான். எல்லா காரியத்தையும் இவன் செய்து கொண்டிருந்தான் அப்படிங்கிற வார்த்தை, இவன் செய்து கொண்டிருக்கிறான், எல்லாமாகவே இவன் செய்கிறான். நம்முடைய செயல் யாவதும் யாவது ஒன்றும் கிடையாது, எல்லாம் இறைவன் செயலாக இருக்கிறது. அதனால தான் எல்லா இடத்துல என்ன, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர்